الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون اموالهم في سبيل الله كمثل حبه انبتت سبع سنابل في كل سنبله 100 حبه والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும். இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவருடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது மலிக்குல் நாஸ் மாலிக்குல் முல்க் என்றெல்லாம் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிறார். மனிதர்களுடைய ரட்சகன், மனிதர்களுடைய அரசன், ஆட்சிக்கு சொந்தக்காரன் என்றெல்லாம் தன்னை பற்றி மிகவும் அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த முழு கோடான கோடி படைப்புகளை படைத்தது மாத்திரமல்ல, அவற்றையெல்லாம் பரிபாலித்து ரட்சித்து வருகின்ற மிகப்பெரிய சக்தி உள்ளவனாக அல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரப்புடைய கையில் தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வளங்களும் இருக்கின்றன. உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரமும் அவருடைய கையில் தான் இருக்கிறது. அவர் குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே தூத்தில் முன்கமந்தஷா வதன்ஜிருல் முல்க மிம்மந்தஷா வதுஇசு மந்தஷா வதுல்லு மந்தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு தான் ஆட்சியை கொடுப்பாய், நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிப்பாய், நீ தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய், நீ நாடியவர்களை அவமானப்படுத்துவாய், உன்னுடைய கையில் தான் எல்லா நலன்களும் காணப்படுகின்றன என்று நாங்கள் எல்லோரும் அடிக்கடி துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், பண பலமாக இருக்கலாம், உடல் பலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் தற்காலிகமானவை. அவை அனைத்தினுடைய அடிப்படையாக இருப்பது அல்லாஹு தஆலா தான். உண்மையான ஆட்சியாளன் அவன் தான். எனவே அவன் விரும்பியவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுப்பான், விரும்பியவர்களிடமிருந்து அந்த ஆட்சியை எடுப்பான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லவில்லை. அதனை பறிப்பான் தஜ்ஜு என்ற அந்த வசனத்தை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலகத்திலே நாங்கள் வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இப்படியான சந்தர்ப்பங்களிலே அல்லாஹு தஆலாவுடைய அந்த மிகப்பெரிய சக்தி, அந்த மிகப்பெரிய நாட்டம் செயல்பட்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஃபிரஔன் இந்த உலகத்திலே இருந்த மிகப்பெரிய ஆட்சியாளர். அவனுடைய ஆட்சி எவ்வளவு தூரம் பரவலாக இருந்தது என்றால், அனரப்புக்கும் உள்ள ஆளா, நான் தான் உங்களுடைய சிரேஷ்டமான ஆட்சியாளன், நான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கையிலே இருந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா அவனை மிக சாதாரணமான ஒரு படைப்பாக இருந்த நீரினால் மூழ்கடித்தான் என்பதை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌன் அவனுடைய அடிவர்த்திகளும் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்றதற்கு பின்னால் மா பக்கத் அலைஹி முஸ்தமா உவல் அருள், வானமோ பூமியோ அவர்களுக்காக வேண்டிய அளவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். பிரபஞ்சத்தில் இருந்த எந்த ஒன்றும் அவனுக்காக வேண்டிய அனுதாபப்படவில்லை. அப்படி அல்லாஹு தஆலா அந்த ஆட்சியை கலட்டினான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய திட்டம். இரண்டாவது நாங்கள் இன்னொரு நபியை பார்க்கிறோம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பத்திலே இருந்த கடைசி பிள்ளை. ஆனால் 11 சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டவர், ஏமாற்றப்பட்டவர், கிணற்றிலே வீசி எறியப்பட்டு பல நாட்கள் கிணற்றிலே இருந்தவர், சிறையிலே பல வருஷங்கள் இருந்தவர். அல்லாஹு தஆலா அவரை எங்கே கொண்டு போய் வைத்தான் என்றால், அவர்தான் அந்த நாட்டினுடைய நிதி மந்திரியாக மாறுகின்றாலும், அந்த நாட்டின் அரசனுடைய மிக நெருக்கமான மனிதராக மாறுகின்றாலும் அல்லாஹு தஆலா அவரை உயர்த்தி வைத்தான். இவை அனைத்திலிருந்தும் நாங்கள் பெறுகின்ற படிப்பினை எமது கையில் எதுவுமே கிடையாது. பியதிக்கல் ஹைர், யா அல்லாஹ் உன்னுடைய கையில் தான் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று நாம் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாடினால் எதனையும் செய்வான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை முஸ்லிம்களாக எங்களிடத்திலே இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாங்கள் அடிக்கடி பலப்படுத்திக் கொள்ளப்படியவர்களாக இருக்கிறோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக சகோதரர்களே, தற்போது நாட்டிலே நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடியை பார்க்கின்ற பொழுது, இந்த நெருக்கடி இரண்டு வகையான பிரச்சனைகளை இந்த நாட்டிலே தோற்றுவித்திருக்கிறது. முதலாவது, பணம் கையிலே இருந்தாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருட்கள் இல்லை, பொருட்களுடைய விலைகள் அதிகரித்திருக்கின்றன, பலர் தொழில்களை இழந்திருக்கிறார்கள், பலர் அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடி, ஜூன் மாதம் இந்த நாட்டிலே இன்ஃபிளேஷன் எனப்படுகின்ற அந்த பணவீக்கம் 53% இருந்தது என்று அறிக்கைகள் சொல்லுகின்றன. அந்த அளவு தூரம் நாம் எமது நாடு இந்த தேசம் மிக பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வெளிப்படையில் நாம் காணுகின்ற ஒரு பாதிப்பு. இரண்டாவது இன்னொரு பாதிப்பு இருக்கிறது. மக்கள் மிகப்பெரிய அச்சத்தோடும், ஒரு டென்ஷனோடும், ஒரு கவலையோடும், எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்ற ஒரு பெரிய பீதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இரண்டு விஷயங்களும் முஸ்லீம்களாக எங்களால் எப்படி பார்க்கப்பட வேண்டும்? நானும் நீங்களும் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய தீனிலே தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது என்று நம்புபவர்கள், இந்த உலக வாழ்க்கையை பற்றிய சரியான கண்ணோட்டம் எங்களிடத்திலே இருக்கிறது, எல்லா சம்பவங்களின் பொழுதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று எங்களுடைய தீனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற வகையிலே நாங்கள் இதனை எப்படி பார்க்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவதாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையிலே பலருக்கு விரட்டி, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹு தஆலாவை மிகவும் ஆழமாக விசுவாசித்த மனிதர்களிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பதட்டம், ஒரு வகையான பயம் நிலவ வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. முதலாவது முஸ்லீம்களாகிய நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? உலக வாழ்க்கை என்றால் இப்படித்தான், அதிலே ஏற்றம் இருக்கும், இரக்கம் இருக்கும், மரணம் இருக்கும், வாழ்வு இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கவலை இருக்கும், உறவிருக்கும், பிரிவிருக்கும். இதுதான் உலக வாழ்க்கையின் நியதி. இதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. எப்போதும் ஒரு சாரார் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள், வசதியோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு காலம் வரும், அவர்களை அல்லாஹு தஆலா கீழே போடுகின்ற ஒரு காலமும் வரும், பொருளாதார சுபீட்சம் இருக்கும், அடுத்த பகுதியும் இருக்கும் என்ற அந்த அடிப்படையான விஷயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ர் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கத்ல் வ நஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல். யா அல்லாஹ், நாங்கள் ஏழ்மையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம், பலஹீனத்தை விட்டு, அந்த வீக்னஸை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். கலபத்து தைனி வ கஹர் ரிஜால், உலகத்திலே இருக்கின்ற மக்கள் எங்களை அடக்கி ஒடுக்குவதை விட்டு, எங்களுக்கு கடன் மிகைத்தலை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் எனப்படக்கூடிய அந்த ஆன்மீக பலம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். நாம் விக்ரி செய்ய வேண்டும், நாம் தஹஜ்ஜுதிலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், இந்த உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற, இந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து எம்மையும் இந்த நாட்டு மக்களையும் நீ பாதுகாக்க வேண்டும், எமக்கு அருமையான ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ரப்பே தா என்று நாங்கள் சகஜத்திலே கேட்க வேண்டும், நோன்பு பிடித்துக் கொண்டு கேட்க வேண்டும், குர்ஆனை திலாவத்து செய்து கேட்க வேண்டும். எமது ரட்சகனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இந்த பிரச்சனையை பார்ப்பதற்கும் அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பார்ப்பதற்கும் இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம், வேறுபாடு இருக்கிறது. நாங்கள் அல்லாவை நம்பியவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய கூலியிலே, அவனுடைய சக்தியிலே நம்பிக்கை வைத்தவர்கள். அவன் இல்லாமல் அணுவும் எதுவும் அசையாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரிஹ்னா பிஹா யா பிலால்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, பிலாலே, தொழுகைக்கு அழைப்பு விடுப்பதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்துக்கு நீங்கள் சந்தோஷத்தை தாருங்கள் என்று கேட்பார்களாம். தொழுகையிலே சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், திக்ர் செய்வதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி அடையும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அடிப்படையில் நாம் அவற்றை மறந்துவிடக் கூடாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஷ்கு பத்தி வஹுஸ்னியில்லாஹ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் மிகவும் பாசமாக பெற்றெடுத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்த சந்தர்ப்பத்திலே, அழுது அழுது அவர்களுடைய கண்கள் கூட குருடாகிவிட்ட சந்தர்ப்பத்திலே தன்னுடைய இரட்சகரிடத்திலே முறைப்படுகிறார்கள். யா அல்லாஹ், எனது கஷ்டத்தையும் துன்பத்தையும் உன்னிடத்தில் தான் நான் முறையிடுகின்றேன் என்று அவர்கள் சொல்வார்கள். அருமை சகோதரர்களே, எந்த ஒரு கஷ்டம், துன்பம், கவலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பும் தரஜாக்கள் உயர்த்தப்படுவதும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கிறார். எனவே அளவு மீறிய விரக்தி, கவலை, இந்த உலகத்திலிருந்து என்ன நடக்குமோ என்ற அந்த பயம், இதுவெல்லாம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவற்றை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரப்பிடத்திலே முறையிடுவதன் மூலமாக, பாவங்களை தவிர்ப்பதன் மூலமாக, இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக சகோதரர்களே, பொருளாதார ரீதியாக ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் திக்ர்களிலும் தொழுகையிலும் எமது இபாதத்துக்களிலும் ஈடுபட்டு மன சந்தோஷத்தை அடைகின்ற அதே நேரத்திலே இந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகளிலிருந்து வெளியேறுவதற்கான உச்சகட்ட முயற்சிகளை நானும் நீங்களும் எடுக்க வேண்டும். முதலாவது அதனுடைய ஏற்பாடு என்ன? கட்டாயமாக தொழில் செய்ய வேண்டும், உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். நபிமார்கள் எவரும் தங்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இருந்து வானத்திலிருந்து ரிசுக்கு இறங்கும் என்ற அந்த நம்பிக்கையில் இருக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு முடியும் நபிமார்களுக்கு அப்படியான ரிசுக்கை வானத்திலிருந்து கொடுத்து அவர்களை பாதுகாப்பதற்கு, தொழில் செய்யாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க முடியும். ஆனால் எல்லா நபிமார்களும் தொழில் செய்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மூன்று நபிமார்களும் குறிப்பாக ஆடு மேய்த்து தங்களுடைய ஜீவனோபாயத்தை தேடியிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தச்சராக இருந்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேடயங்களை செய்து தன்னுடைய ஜீவனோபாயத்தை திரட்டி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விவசாயத்திலே ஈடுபட்டு தங்களுடைய உழைப்பு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் சோம்பேறிகளாக இருந்து பெருமையை அல்லாஹு தஆலாவின் மீது பிழையான நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யாமல் இருப்பது என்பது இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதக்காவையும் ஜகாத்தையும் கொடுக்கக்கூடாத இரண்டு பேர் இருக்கிறார்கள். முதலாவது நபர் பணக்காரன், அவனுக்கு ஜகாத்தோ சதக்காவோ கொடுக்க முடியாது. யார் கட்டான உடம்பு கொண்டவனாக இருக்கின்றானோ, உழைப்பதற்கு வசதி உள்ளவனாக இருக்கின்றானோ, அவனுக்கு சதக்காவோ ஜகாத்தோ கொடுக்க கூடாது, அது ஹலாலாக மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள்? ஒவ்வொரு மனிதனும் தன்னால் உழைக்க முடியுமாக இருந்தால், கஷ்டப்பட முடியுமாக இருந்தால், அவன் கஷ்டப்பட்டு உச்சகட்டமாக தனது பணத்தையும் செல்வத்தையும் திரட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதனைத்தான் அந்த விஷயம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான், அவருடைய முகத்திலே எந்த விதமான சதையும் இருக்க மாட்டாது. அதற்கான காரணம், அவர் உலகத்திலே யாசகம் கேட்டு வந்தவன், அவன் ஒரு பெகராக இருந்திருக்கின்றான். அவனுக்கு உழைப்பதற்கான வசதி வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட அவன் உழைக்காமல் மற்றவர்களிலே தங்கி இருந்து மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்து பிச்சை வாங்கியவன், அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நாளை மறுமையிலே கிடைக்கும் என்று ஏன் சொன்னார்கள்? உழைப்பதற்கான வசதிகள் இருந்தும் கூட உழைக்காமல் இருப்பது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு குற்றம் என்ற கருத்து தான் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் முஸ்லிம்களாகிய நாம் ஒரு தொழிலை வெளிப்படுவதற்கு, அது ஒரு சிறிய தொழிலாக இருந்தாலும், நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை அதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். கணேசுக்குரியவர்களே, ஆனாலும் கூட சிலர் இருப்பார்கள், அவர்கள் நோயாளிகளாக இருப்பார்கள், விதவைகளாக இருப்பார்கள், அனாதைகளாக இருப்பார்கள், அல்லது நிரந்தரமான நோயாளர்களாக அங்கவீனர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு உழைப்பதற்கான வசதி எதுவுமே கிடைக்காமல் இருக்கும். அவர்களிடத்திலே கல்வி தகைமை இருக்கும், ஆனாலும் தொழில் வாய்ப்புகள் இருக்க மாட்டார். இப்படியான சந்தர்ப்பங்களிலே அவர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களுக்குத்தான் ஜக்காத்தையும் சதக்காவையும் நாங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டிய ஒரு காலப்பிரிவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவருடைய நல்லடியார்களே அதனை இந்த இடத்திலே வலியுறுத்தி விரும்புகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் கடமையான ஜக்காத்தை யார் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஒரு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்லுகின்ற இடங்களில் பெரும்பாலான இடங்களில் தன்னுடைய ஜக்காத்தை பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அகீமுஸ்ஸலா வஆதுஸ்ஸக்கா, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தையும் நீங்கள் கொடுங்கள் என்று. தொழுகை எந்த அளவு தூரம் ஒரு சமுதாயத்தின் தூணாக இருக்க முடியுமோ அதே போன்று ஜக்காத் என்பதும் ஒரு தூணாக இருக்கிறது என்ற விஷயத்தை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுஸக்கி ஃபலா ஸலாத்த லஹு, யார் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு தொழுகையே கிடையாது என்று சொல்லி காட்டினார். எனவே எமது சொத்து செல்வங்கள் எல்லாம் எங்களுக்கு தற்காலிகமாக அல்லாஹு தஆலாவால் இரவலால் தரப்பட்டவை. நாம் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது எதனையும் எடுத்துக் கொண்டு வரவில்லை. அல்லாஹு தஆலா தான் அவற்றை சேகரிப்பதற்கான டேலண்டை, அதற்கான ஸ்கில்ஸை எங்களுக்கு தந்தான். அவனுக்காக வேண்டி அவன் கேட்கிறான், நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அன்பிற்கோ மின்மாரசத்தினால் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் எங்களுக்கு தந்தவற்றிலிருந்துதான் நாங்கள் நிலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானே தவிர எங்களுடைய சொத்துக்கள் என்று வானிலே அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து செல்லுகின்ற பொழுது எதனையுமே எடுத்து செல்ல மாட்டோம். ஒரு வெள்ளை துணியை மாத்திரம்தான் நாங்கள் கொண்டு போவோம். இதற்குத்தான் நாங்கள் இந்த சொத்து செல்வங்களுக்கெல்லாம் நாங்கள் சொந்தம் கொண்டாடி அவற்றை சேகரிப்பதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்கும் கஞ்சத்தனம் செய்வதற்கும் இவ்வளவு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பலர் பசியின் காரணமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டின் எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டிக் கொள்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். பலர் இன்னும் சிலர் தக்கவை செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரிசைகளிலே நின்று பசியின் காரணமாக சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் மயக்கமுற்று விழுகின்றவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கவில்லையா? பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புவதற்கு வசதி இல்லாமல் பலர் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் எம்மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களிடத்திலே மேலதிகமான ஒரு வாகனம் இருக்குமாக இருந்தால் மேலதிகமாக இருக்கின்ற அந்த வாகனத்தை யாருக்கு வாகனம் இல்லையோ அவருக்கு நீங்கள் கொடுங்கள். உங்களிடத்திலே மேலதிகமான உணவு இருந்தால் யாரிடத்திலெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ அவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மேலதிகமாக இருக்கின்ற எதிலும் நாங்கள் சொந்தம் கொண்டாட முடியாதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மேலதிகமானவற்றை செலவு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்தும் வலியுறுத்திக் கொண்டிருந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சொத்துரிமையை அனுபவிப்பதற்கான வசதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அந்த கேபிடலிஸ்டிக் மென்டாலிட்டி எனப்படுகின்ற, செக்யூலரிஸ்ட் மென்டாலிட்டி எனப்படுகின்ற அந்த மனிதனுடைய சொத்தின் மீதான அந்த ஆசையை கட்டுப்படுத்துகின்ற அந்த நிலைதான் காணப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சொத்துரிமையை அனுபவிக்க முடியும், ஆனால் சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் அடிப்படையான தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்திலே கட்டுப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக இரண்டு விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா எல்லோரையும் கஷ்டப்படுத்தவில்லை. சிலருக்கு அல்லாஹு தஆலா வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊதாரித்தனம் செய்யக்கூடாது, வீண்விரயம் செய்யக்கூடாது. திருமண வைபவங்களுக்காக வேண்டியும் அல்லது வீட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளுக்காக வேண்டியும் ஆடைகளுக்காக வேண்டியும் பயணங்களுக்காக வேண்டியும் வீண்விரயமாக செய்பவர்கள் நிச்சயமாக ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் முபல்லீன கானூ இக்வான ஷயாதீன், நிச்சயமாக யாரெல்லாம் வீண்விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய ஃபிக்ஹிலே, இஸ்லாமிக் ஜூஸ் ப்ரூடன்ஸிலே ஒரு முக்கியமான சட்டம் இருக்கிறது, ஹத்துல் கஃபா ஹத்துல் கிஃபாயா என்று. அந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், எமது சமுதாயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவருடைய அடிப்படையான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நாங்கள் சொல்லுவோம், அதை நாங்கள் என்ஷூர் பண்ண வேண்டும், அது சஃபிஷியன்சி என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு உடை, உணவு, இல்லிடம், பாதுகாப்பு, அவருடைய மருத்துவ தேவைகள் என்பன அடிப்படையான தேவைகள். சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படையான தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டால்தான் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தனவந்தர்களுக்கு தங்களுடைய சொத்துக்களை அனுபவிப்பதற்கான உரிமை இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அந்த உரிமையின் மீது இஸ்லாமிய அரசு ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த உரிமையை கட்டுப்படுத்தும் அவர்களை அந்த சந்தர்ப்பத்திலே தலையீடு செய்து ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் கொடுப்பதற்கான ஒரு கட்டளையை பிறப்பிக்கும் என்பதையும் இஸ்லாமிய சட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். இரண்டு முக்கியமான பிரச்சனைகள். முதலாவது, மக்கள் பீதியோடும் அச்சத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பீதியும் அச்சமும் வருவது இயல்புதான். இருந்தாலும் கூட நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். இப்படியான சந்தர்ப்பத்திலே எமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தர வேண்டாம். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா இறந்தவர்களுக்கும் நல்ல சுபீட்சமான ஒரு பொருளாதார சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று கட்டாயமாக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். இரண்டாவதாக, யாரெல்லாம் தொழில் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயமாக தொழில்களிலே ஈடுபட வேண்டும். ஆனால் தொழில் செய்வதற்கும் வசதி இல்லாமல் அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தனபந்தர்களும் வசதி உள்ளவர்களும் கொடுத்து உதவ வேண்டும். அது ஒரு அடிப்படையான சமூக கடமை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகவும் அதிகமாக வாரி வாரி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வழங்குவான் என்ற செய்தியை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய நிலைமைகளை நீ சீர் செய்வாயாக, இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டமான கஷ்டமான சூழ்நிலையை நீ அவசரமாக நீக்கி விடுவாயாக, ஒவ்வொரு குடிமகனும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மத்தியிலே இருந்து கேட்கிறோம். எமது கவலைகளையும் கஷ்டங்களையும் நாம் முறையிடுகின்றோம். எங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ போக்கி அருள்வாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்பும் சலீம் எனப்படுகின்ற அந்த சீரான உள்ளத்தோடு சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன்.